Honorable Kader Mastan, you had 20 minutes.
Bismillahir Rahmanir Rahim. Gauru Talamidangam Rupinar Avargale. Sollilum seyalilum anbai kalappom. Samuga uravil sagodharathai valarppom. 2018 aandin varavu selavu thitta kulunili vivathil kalandu kondu நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் இடையே நல்லிணக்க சகவாழ்வு ஒருமைப்பாடு மறுசீரமைப்பு மீள்குடியேற்றங்களை ஏற்படுவதற்காக நிறுவப்பட்ட அமைச்சுக்களின் செலவு தலைப்பில் சில வார்த்தைகளை பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய அரசாங்கம்
கரு ஆனந்தகுமார் சிறுமத்துமா முலாசிரி
Honorable Tirukaraj, you can continue.
Sorry.
Honorable.
தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு உட்பட சர்வதேச நாடுகள் இந்நாட்டில் மனித உரிமைகளின் மேம்பாடு தொடர்பில் புதிய எதிர்பார்ப்புகள் காணப்பட்டன. நாம் முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதற்கமைய சர்வதேச பொறுமுறைகளின் ஊடாக இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்படுவதை ஆராய வேண்டும் என அதுவரை அவர்கள் இருந்த அழுத்தமான நிலைப்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வந்து இலங்கைக்குள்ளேயே உள்நாட்டு பொறிமுறை ஒன்றின் ஊடாக இதனை இந்த மனித உரிமைகள் மேம்படுத்த வேண்டும் என்றும் சாதகமான மாற்றம் ஏற்பட்டது. அவ்வாறாயின் நம் நாட்டின் நன்மைக்காக சர்வதேச நம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும். சர்வதேசத்தின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது மட்டுமன்றி நாட்டில் வாழும் பல்லின மக்களிடையே நம்பிக்கையை கட்டியெழுப்புவதும் மிக முக்கிய விடயமாகும். நாட்டின் யுத்தம் ஒன்று ஏற்பட்டமைக்கான காரணங்களையும் நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் போதிலும் பிரச்சனை யாதெனில் ஒரு இனத்தின் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணாது இருக்கும் சந்தர்ப்பங்களில் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும்? இது நடைமுறையில் சாத்தியப்படாத விடயமாகும். நல்லிணக்கத்துக்கும் சகவாழ்வுக்கும் தடையாக உள்ள விடயங்களை ஆராய்ந்து அதற்கு தீர்வுகளை காண வேண்டும். உதாரணமாக அதிகார பகிர்வுகள், பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்ட கைதிகளை விடுதலை செய்தல், யுத்தம் காரணமாக விதவியலாக்கப்பட்டவர்களுக்கு உதவி அளித்தலின் ஊடாக இந்த நல்லிணக்கத்துக்கான குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீண்ட யுத்தத்திற்கு மத்தியில் காணப்பட்ட அச்சுறுத்தல்களை ஒவ்வொருவருக்கும் இடையான குரோதம் சந்தேகம் போன்றவை படிப்படியாக ஆற்ற முடியும். கௌரவ தலைமையாங்கும் உறுப்பினர் அவர்களே, மேலும் யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் வன்னி மாவட்டத்தில் மிக அதிகமாக காணி பிரச்சனைகள் உள்ளன. யுத்தம் காரணமாக திடீரென வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை. அப்போது தமது காணி உறுதிகளை மக்கள் கையில் எடுத்து செல்லவில்லை. திரும்பி வந்து பார்க்கும்போது வீடும் இல்லை, இருந்த உறுதியும் இல்லை. அது மட்டுமல்ல, காணி எல்லை அளிக்கப்பட்டுள்ளன. ஒரு காணிக்கு பலர் உரிமை கோருதல் மற்றும் காணி உறுதி இல்லாமலேயே பல வருட காலம் குறித்த காணியில் குடியிருந்து வீடு கட்டி காணியை அபிவிருத்தியும் செய்துள்ளனர். இப்படி காணி சம்பந்தமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி 2009 யுத்த வெற்றியின் பின்னர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது, இதன் பின்னர் இலங்கையில் சிறுபான்மை என்றோ அல்லது பெரும்பான்மை என்றோ இரு பிரிவுகள் இல்லை. இலங்கையில் வசிப்பது நாட்டுக்கு அன்பு காட்டுபவர்கள் பெரும்பான்மை என்றும் அவ்வாறு இல்லாதவர்கள் சிறுபான்மை என்றும் கூறினார். இந்த பேச்சின் ஊடாக முழு உலகமும் சகவாழ்வை நோக்கிய இலங்கை பற்றிய எதிர்பார்ப்புடன் இருந்தன. ஆனாலும் இந்த கூட்டை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அவர் தவறிவிட்டார். எனவே தேசிய நல்லிணக்கத்தை கட்டு எழுப்புவதில் நாம் இப்பொழுது எங்கு இருக்கின்றோம் என்பதனை சிந்திக்க வேண்டியுள்ளது. தொடர்பாடுகள் இல்லாது போனால் சகவாழ்வு இல்லை. சமூகங்களுக்கு இடையேயான தொடர்பாடுகள் சகவாழ்வின் அடிப்படை அம்சமாகும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக தமிழ் மொழியை பேசுகின்ற வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என்ற வகையில் தெளிவாக கூறக்கூடிய விடயம் யாதெனில், மத்திய அரசாங்கத்துக்கும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கும் இடையேயான தொடர்பாடுகள் கவலைக்குரிய நிலையில் காணப்படுகின்றது. இதற்கான பிரதான காரணம் மொழி பிரச்சினையாகும். தெற்கில் இருந்து எங்களுக்கு எங்கள் பிரதேசத்துக்கு கடமையின் நிமித்தம் நியமிக்கப்படுகின்ற பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த அநேகமான அரச ஊழியர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. அதேபோன்று அங்குள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சிங்கள மொழி தெரியாமல் தென்பகுதிக்கு சென்று கடமை புரிவதற்கு அஞ்சுகின்றனர். இதன் போது அரசாங்கம் இரண்டு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். ஒன்று, வடக்கு கிழக்கு மக்களுக்கு சிங்கள மொழியையும் தென்பகுதி மக்களுக்கு தமிழ் மொழியையும் கற்பிக்கலாம். இது நடைமுறையில் எந்தளவு சாத்தியப்படும் என்பதனையும் சிந்திக்க வேண்டும். அடுத்தது, மொழி பேர்பாளர்களையும் கொண்டு இந்த தொடர்பாடுகளை மிகவும் இலகுவாக மேற்கொள்ள முடியும். இந்த இலகு முயற்சி பற்றி அண்மையில் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அரசாங்கத்தின் மொழி தொடர்புகளுக்கு பொறுப்பாக உள்ள அரசாங்க மொழிபெயர்ப்பாளர் சேவின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக காணப்படுகிறது. கௌரவ அரசகர்ம மொழிக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களே, அரசாங்க மொழிபெயர்ப்பாளர் சேவை உங்களது அமைச்சின் கீழ் இல்லாவிட்டாலும் சகவாழ்வுக்கான முக்கிய தொடர்பாடுகளை மேற்கொள்ளும் இந்த சேவையின் தற்போதைய நிலைமையை சீர் செய்வதற்கு உங்கள் நேரடி தலையீடு அவசியமாகும். கௌரவ அமைச்சர் அவர்களை, இந்த மொழிபெயர்ப்பாளர் சேவையில் தெரிந்து கொண்ட மொழிபெயர்ப்பாளரின் பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளனர். இதற்கான காரணங்கள் உள்ளன. 2006 மேற்கொள்ளப்பட்ட சம்பள மாற்றங்களின் ஊடாக இந்த சேவை மேலும் கீழே கொண்டு சென்றதாகும். 2006 வரைக்கும் இந்த சேவைக்கு இருந்த வரவேற்பை இல்லாதாக்கியது மட்டுமன்றி, இதனை நிவர்த்தி செய்யுமாறு இந்த சேவையின் தொழிற்சங்க தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்தும் பொது நிர்வாக அமைச்சின் அதிகார பீடம் இதனை நிவர்த்தி செய்யவில்லை. இற்றை வரைக்கும் இதனை நிவர்த்தி செய்வதற்கு இடமளிக்கவும் இல்லை. இதன் காரணத்தால் தொடர்ச்சியாக தகுதி வாய்ந்த முழுமையாக தேர்ச்சி அடைந்த சிறந்த ஆற்றல் கொண்ட மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த சேவையிலிருந்து விலகி வேறு சேவைகளுக்கு செல்கின்றனர். 2013 அரச கர்ம மொழிக் கொள்கை தொடர்பாக எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தில் இந்த சேவைக்கு முறையான அங்கீகாரமும் இந்த சேவைக்கு உரிய இடத்தையும் வழங்க வேண்டிய தேவைப்பாடுகள் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டாலும், இற்றை வரை அரசியல் தலைமை பீடங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கை காட்டுகின்றனர். கௌரவ தலைமையாக உறுப்பினர்களே, 18 இந்த மொழி இந்த சேவையின் பதவி உயர்வுக்கு பயிற்சி நடைபெறவில்லை. விசேடதர மொழிபெயர்ப்பாளர்கள் முழுமையாகவே வெற்றிடமாக உள்ளது. நிலைமை இப்படி இருக்கும்போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பதனை மட்டும் உரிய உயர் அதிகாரிகள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றனர். சேவையில் இருப்பவர்கள் வேறு சேவைகளுக்கு மாறி செல்லும் சந்தர்ப்பம் மிகவும் அதிகமாக உள்ளன. ஆதலால் அமைச்சரவையின் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தலையிட்டு துரித தீர்வை காண வேண்டும். எனவே சகவாழ்வை கட்டியெழுப்புவதான இந்த அடிப்படையில் அம்சமான இனங்களுக்கு இடையே தொடர்பாடுகளை ஏற்படுத்துதல் வேண்டும். இந்த தொடர்பாளர்களை நிறைவேற்றுகின்ற பிரதான பொறுப்பு இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் உண்டு. இவைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லிணக்கத்தோடான சகவாழ்வினை கொண்ட நாடாக இந்த நாட்டை கட்டி எழுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் என கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமன்றி, தற்பொழுது சமூக வலைதளங்களில் எந்தவித கட்டுப்பாடுமின்றி இனங்களுக்கு இடையேயான குரோதங்களை வளர்க்கும் கருத்துக்கள் பதியப்படுகின்றன. இவ்வாறான விடயங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு சட்டமன்றை கொண்டு வரப்படல் வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, 90களின் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா எனும் வடமாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அப்போது சுமார் 75,000 முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டனர். அன்றிருந்து பெரும்பாலானோர் தொடர்ந்தும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். எல்எல்ஆர்சி அறிக்கையின் 149, 150 மற்றும் 151 பரிந்துரைகளின் அடிப்படையில் வடமாநிலங்கள் முஸ்லீம் அகதிகளை அவர்களது சொந்த இடங்களில் பூரண வசதிகளுடன் மீள்கடிவத்தம் வகையில் அரச கொள்கையில் வகுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த கொள்கையில் வீடு கட்டுதல் மற்றும் வாழ்வாதார உதவிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும், இது சார்ந்த நிலையானதொரு தீர்வை அடைய ஒரு செயல்குழு அமைக்கப்படல் வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த ஒரு குழுவும் நிறுவப்படவும் இல்லை, உரிய அரச கொள்கைகள் வகுக்கப்படவும் இல்லை. மாறாக 1990களுக்கு முன்னர் முசலி பிரதேச மக்கள் உழுத வயல் நிலங்கள், பயிரிட்ட சேனை நிலங்கள், நடமாடிய மேய்ச்சல் நிலங்கள் ஆக மொத்தம் தமது வாழ்விடங்களில் உள்ளிட்ட அனைத்து பாரம்பரிய நிலங்களையும் கடற்கரைகளையும் துறைமுகங்களையும் இன்று இந்த சமாதான சூழலில் சில திட்டமிட்ட இனவாத செயலின் காரணமாக எழுந்துள்ளனர். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களை வைத்து 27 வருடங்கள் நடாத்திய வியாபாரம் போதும். அவர்களை வைத்து பிழைப்பு நடத்த மீண்டும் ஒரு அமைச்சோ அல்லது வணிகரோ தேவையில்லை. தமது ஆதரவாளருக்கும் அடியாட்களுக்கும் வீடு வழங்கப்பட்டு தனக்கு வாக்களிக்காத 1000 அப்பாவி மக்களை புறக்கணித்து அவர்களை பழிவாங்கும் முறைகேடுகளும் பிற்போக்கு தனமான செயற்பாடுகளுமே இன்று வரை இப்பகுதி மக்களை பல இன்னல்களை எதிர்கொள்ள ஏதுவாகியது என்பதே வெளிப்படையான உண்மையாகும். குறைந்தது கடந்த காலத்தில் மீள்குடியேற்றத்துக்கானதொரு மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டிருந்தால் கூட குறித்த மீள்குடியேற்றம் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர்கள் எதனையும் முறையாக செய்யவில்லை. அதன் விளைவாகவே இந்த மக்கள் இன்று வரை பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதேபோல் கடந்த கால வரவு செலவு திட்ட அறிக்கைகளின்படி 2014 வரை கூறப்பட்ட எந்த ஒரு பிரேரணையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனை உண்மையாகும். தற்போது கூட இடம்பெயர்ந்த மக்களுக்காக, நீண்ட காலமாக இடம்பெயர்ந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மீள்குடியேற்ற செயலணி கூட நடைபெறும் வேலைகளிலோடு ஒரு அந்த செயலணியின் வேலை திட்டங்களிலோடு பாரிய குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதாவது முக்கியமாக சொல்லப்போனால், அந்த செயலணியின் செயல்பாடுகள் ஒரு அரச கட்சியை சார்ந்த ஒருவருடைய வேலை திட்டங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட செயலணியா என்றோட சந்தேகத்தை எழுப்புகின்றது. அவ்வாறான இது சம்பந்தமாக பல முறைகள் அதாவது அங்கிருக்கும் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் எம்மால் வழங்கப்பட்ட வேலை திட்டங்களோடு சேர்த்து கொள்ளப்படும் பொழுது, ஆனால் அங்குள்ள மக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது இந்த கட்சியை சார்ந்த இவரால் தரப்பட்ட வேலை திட்டங்கள் என்று. அதால் இது சம்பந்தமாக அதுபோல் இங்குள்ள நான் பல முறைகள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடியிருக்கின்றேன். அங்கு அதாவது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் இணைப்பாளர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு கட்சியை சார்ந்த அந்த கட்சியின் தலைவரின் இணைப்பாளர்களுடன் தான் அவர்கள் செல்கின்றார்கள். அந்த இடத்திற்கு சென்று மக்களை சொல்கின்றார்கள், இந்த வீடை குழப்ப வேண்டாம், இந்த வீடு சரியாக வழங்கப்படும், குழப்பினால் உங்களுக்கு ஒரு வீடும் இல்லை என்று. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு பொறிமுறை வைத்து தெரிவு செய்திருந்தும் அங்குள்ள இணைப்பாளர்களுடைய செயல்பாடுகள், அதால் உடனடியாக இந்த செயலணி இணைப்பாளர்களோ அல்லது இதனுடைய இந்த அதிகாரிகள் செயல்பாடுகளை கட்டாயம் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஏதாவது ஒழுங்காக ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக சொல்கின்றார்கள் வந்து குழப்புகின்றார்கள். இதை மஸ்தான் குழப்புகிறார் என்று அந்த அடிப்படையில் இல்லாமல் கட்டாயம் நான் அமைச்சர் அவர்களுக்கு தெரியும், அமைச்சரிடமோட சில முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு பாடசாலை, அதாவது மன்னார் நகரத்தை சேர்ந்த மன்னார் நகரில் உள்ள எழுக்கலம்பிட்டி சென்ட்ரல் காலேஜில் அந்த அந்த பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் வந்து அவர்களும் சொல்கிறார்கள், அந்த ஊரவர்களும் சொல்கிறார்கள், இந்த வேலை திட்டத்தான் வேண்டும் என்று. ஆனால் அதை செய்யாமல் நாங்கள் தரும் வேலையை தான் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அங்கு அமைச்சரோடு எனக்கு சொன்னார் வந்து, நான் இதை பார்க்க முடியாது, இது சம்பந்தமாக வந்து நீங்கள் வந்து அமைச்சர் ஒரு அமைச்சரின் பெயரை சொல்லி அவருடன் தான் பேச வேண்டும் என்று. அப்படியான ஒரு நிலைகள் இருக்காமல் உங்களுடைய கீழுள்ள, அதாவது கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய கீழுள்ள இந்த அமைச்சின் அடிப்படையில் தான் இந்த செயலன் இயங்க வேண்டும். இன்று நான் பேசுவதோடு நான் இணைக்கின்றேன், நான் இணைக்கின்றேன். இன்று பேசி போவதற்கு முதல் அவர்களை சார்ந்த இணையதளங்களூடாக வந்து இந்த வேலைகளை குழப்புவதும் வேலை செய்யவில்லை என்பதுங்கிற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள். ஆனால் நியாயமாக எந்த இதுவும் அந்த மக்களுக்கு நியாயமாக உரியவருக்கு உரியது கிடைக்கும் விதமான செயல்முறையில் இந்த செயல்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது இதன் திட்ட பணிப்பாளர் எஸ் எம் யாசின் என்பது நான் கூறுகின்றார். இந்த வேலை திட்டத்தில் 3 லட்சம், அதாவது இங்கு காட்டப்படுகின்றது ஜிஎன்டி பட்டாணி புள்ளிங்களும் ஜிஎன்டிசனில் வேப்பங்குளத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவுண்டரி ஹோல் ஃபோர் அழியார் ஹோல் சில்ட்ரன் பார்க் என்று 3 லட்சம். அதே இதுக்கு இங்கே கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சின் அலுவலகத்தால் அனுப்பப்பட்டிருக்குது. தங்களுடைய அமைச்சரின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த வேலை வந்தது. அப்போ இதில் எது உண்மை, இதில் எது உண்மை? அப்போ இவ்வாறான நிலைகளை தான் நான் கூறுகின்றேன். ஏனென்றால் அங்குள்ள இது எந்த அடிப்படையில் நடக்கும், அதே மாதிரி தான் அங்கு போகிற எந்த வேலைகளையும் ஒரு கட்சி சார்ந்த வேலையாக இருக்கின்றோம், பலமுறை சூக்கூறியிருக்கின்றோம். அந்த எம்மளுடைய மக்களுடைய மீள்குடியேற்றம் நடக்கணும், ஆனால் ஒழுங்காக நடக்கணும்.
You have one more minute.
மக்கள் பலர் இருக்கும் பொழுது இவ்வாறான செயல்பாடுகளை தவிர்த்து ஒழுங்காக இந்த செயலணியை செயல்படுத்துவதற்கு கட்டாயம் அமைச்சர் அவர்கள் முன் வருவார்கள் என்று நினைக்கின்ற எதிர்வரும் காலங்களில். அதுபோல் இங்கே எனக்கு இவ்வாறான இதுபோல் எமது மக்கள் இன்றுவோட பல முறைப்பாடுகள் வேலை செய்ய இந்த வேலை செய்வதை குறைக்கவில்லை, ஜனநாயக முறையில் செய்வதற்கு இந்த செயலில் உள்ளவர்களை கூறுமாறு தங்களை அன்பாக வேண்டியவனாக. அதே போல் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை நான் ஒன்றே மட்டும் கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பண்டைய இஸ்லாமிய சாராம் அரசாட்சியை பற்றி பேசும்போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்துக்கு தனி சிறப்புன்றோம். ஒரு நாள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மருந்துக்காக சிறு தேன் தேவைப்பட்டது. இந்த தேன் அவரது கட்டுப்பாட்டில் இருந்த திரைச்சீலையில் இருந்தது. சிறிது தேன் தானே எடுப்போமே என்று உமர் நினைக்கவில்லை, மாறாக திரைச்சேரி சம்பந்தமான சக நண்பர்களை அழைத்து மருந்துக்காக எனக்கு சிறிது தேன் தேவைப்படுகின்றது, இது நமது திரைச்சேரி இருக்கின்றது, நான் சிறிது தேனை எடுத்து கொள்ளவா என நண்பர்களிடம் கேட்டார். அதற்கு நண்பர் உமர் அவர்களே, திரைச்சேரிக்கு பொறுப்பாளர் நீங்களே, இந்த சிறிது தேனை எடுப்பதற்கு எங்களிடமா கேட்க வேண்டும் என நண்பர்கள் உமர் அவர்களிடம் கூறினார்கள். இதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய சொத்து இல்லையே, ஒரு துளி தேனாயினும் கேட்காமல் நான் எடுப்பது தவறு, இது மக்களுடைய சொத்து என கூறினார். உண்மையிலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற முன்மாதிரி மிக்க ஆட்சியாளர்கள் இருப்பார்களே ஆனால் பொதுமக்கள் அரசியல்வாதிகளை மனங்கவரும் பூக்கடையாக நினைப்பர் இல்லையென் அரசியல்வாதிகளை சாக்கடையாக மக்கள் நினைப்பர் என கூறி சந்தர்ப்ப நன்மைக்கு எனது நன்றிகளை கூறியவனாக. அதே போல் இப்போது தற்பொழுது இந்த தேசிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தலைமையில் இருக்கும் இந்த தேசிய ஒருமைப்பாடுகள் மற்றும் நல்லிணக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அதேபோல் தேசிய சகவாழ்வுகள் கலந்துரையாடல்கள் மற்றும் அமைச்சர் கௌரவ் மனோகணேசன் அவர்கள் அதேபோல் இங்கிருக்கும் அமைச்சர் தியாகம்பரம் கௌரவ தியாகம்பரம் அவர்கள் அவர்களுடைய அமைச்சின் செயலாளர்கள் அதேபோல் இங்கிருக்கும் அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்கள் அதேபோல் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் அதேபோல் இந்த ஊழியர்கள் அனைவரும் எமது இந்த நாட்டிற்காகவும் எமது சீரமாக எமது அவர்களுடைய சேவைகளுக்கு நான் நன்றிகளை தெரிவித்து நான் நன்றி செய்கின்றேன்.
தேங்க்யூ. கௌரவ பந்துலால் பண்டார கூட மந்திரித்துமா முட்டுமான வினாடி துணை
உலாசனாரூட கௌரவ மந்திரித்துமணி ඉතාම වැදගත් අමාත්‍යංශ කීපයක විශේෂ සාකච්ඡා කරන වෙලාවේ කාලය ඉතාම සුළු වුණත් අදහස් කීපයක් එකතු කරන්න ලැබුණු අවස්ථාව ගැන ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. අත වශයෙන්ම මුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, මම හිතනවා මේ රටේ අධ්‍යාපන අමාත්‍යංශය, සෞඛ්‍ය අමාත්‍යංශය වැනි ප්‍රධාන පෙළේ අමාත්‍යංශ හා සමානව වැදගත් බන්ධනාගාර අමාත්‍යංශ වැනි අමාත්‍යංශ එයින් කරන්න පුළුවන් සේවය සුවිශාලයි. නමුත් අද ගරු ඇමතිතුමාට අපි යෝජනා කර හිටින්න කැමති බන්ධනාගාරය ගත වෙන හුඟාක් වරදකරුවන් ඒ ස්ථානයෙන් එළියට ආ යුත්තේ නැවත වැරදි නොකරන අරමුණින් බන්ධනාගාර ගත විය යුත්තේ ගත කළ යුත්තේ එවැනි අරමුණක් පෙරදැරිය. නමුත් අද බන්ධනාගාර ගත වෙන අයගෙන් බහුතරයක් බන්ධනාගාරයෙන් එළියට එන්නේ කරපු වැරද්දට වඩා වෙනත් වැරදිවලට යොමු වීමේ අභිලාෂය ඇතුව ඒ සඳහා අවශ්‍ය කරන සම්බන්ධතාවයන් ඒ සඳහා අවශ්‍ය කරන සියලු වටපිටාවන් සකස් කරගෙන බන්ධනාගාරයෙන් එළියට එන වැරදිකරුවන් තමයි අද බොහෝ වෙලාවට අපට දකින්න ලැබෙන්නේ. ඒ නිසා ගරු අමාත්‍යතුමනි මෙන්න මේ පිළිබඳ වැඩි අවධානය යොමු කරන්නට ඕන. විශේෂයෙන්ම දරුණුම ගණයේ මිනී මැරුම් වැනි දෙයට සම්බන්ධ වෙන වරදකරුවන් පාතාලේ සමාජිකයන් වැනි අය සමග වෙනත් සුළු වැරදිවලට සම්බන්ධ වෙන වැරදිකරුවන් පවත්වන සම්බන්ධතාවයන් තුළින් ඒ ඇතිකරගනු ලබන මිත්‍රත්වයන් තුළින් විවිධ විදියේ දරණු අපරාධකරුවන් අපේ රටේ නමගිය අපරාධකරුවන් නිර්මාණය වෙන තැනකට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම ඒ නිසයි සඳහන් කළේ අධ්‍යාපන අමාත්‍යංශය සෞඛ්‍ය අමාත්‍යංශය හා සමානව රටේ අනාගතය ගැන හිතලා අනාගත පරපුර ගැන හිතලා බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුව විශේෂයෙන්ම සංවිධානයේ විය යුතු ප්‍රතිසංවිධානයේ යුතු විය යුතු කාලය ලැබිලා තියෙනවා. ඒක රටට වැඩදායි දෙපාර්තමේන්තුවක් බවට පත් කළා බන්ධනාගාරගත වෙන අය පුනරුත්ථාපනය වෙලා එළියට එන පිරිසක් බවට පත් විය යුතුයි කියන එකයි මගේ විශ්වාසය. ඒ වගේම අපේ දිගම්බර මැමතුමාගෙන් පුංචි ඉල්ලීම් කීපයක් කරන්න කැමතියි. ගාලු දිස්ත්‍රික්කයේ වතු කීපයක් අපේ මැතිවරණ කොට්ටාෂ වලත් තියෙනවා. මම ඔබතුමාගෙන් ඉල්ලුවා ඒ වතු වල තියෙන දහම් පාසල් ඒ වගේම පාසල් සම්බන්ධව ඔබතුමාට මම හිතන්නේ මැදිහත් වෙන්න පුළුවන් කමක් නැතුව ඇති. නමුත් අඩුම තරමේ දහම් පාසල් සහ ප්‍රජා සංවිධාන වලට අවශ්‍ය කරන පුංචි පුංචි පහසුකම් ලබා දෙන්න ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා මම ඉල්ලනවා. තවමත් ඒ වතු ආශ්‍රිතව ජීවත් වෙන අපේ ජනතාවට ලැබෙන පහසුකම් ඉතාම සීමිත බැවින් ඔවුන්ගේ මූලික අවශ්‍යතාවයන් පවා ඉටු නොවන පරිසරයක් තිබෙන බැවින් ඒ වෙනුවෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කළා. ගාලු දිස්ත්‍රික්කයේ අපේ ප්‍රදේශෙත් වතුවලට ඒ ජනතාවට අවශ්‍ය කරන පහසුකම් සලසලා දෙන්න කියලා ඔබතුමාගෙන් කාරුණිකව ඉල්ලනවා. මම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කළා දිවිතුර වතු යායේ දහම් පාසලට අවශ්‍ය කරන ශාලාවක් ගොඩනගන්න ප්‍රතිපාදනයක් වෙන් කරන හැටියට. නමුත් ඒක මේ අවුරුද්දේ අපිට කරගන්න පුළුවන් කමක් ලැබුණේ නැහැ. මම සුබවාදී බලාපොරොත්තුවක් තියාගෙන ඉන්නවා ලබන අවුරුද්දේ ඔබතුමා ඒ සඳහා අවධානය යොමු කළා ඒ දහම් පාසලේ ශාලාව කොට නගා ගන්න අපට ප්‍රතිපාදන මුදලක් ලබා දෙයි කියලා. ඒ වගේම බද්දේගම ප්‍රදේශෙත් වතු ගණනාවක් හෝමදලෝ වතු යාය නාකිය දිනිය වතු යාය වැනි වතු ගණනාවක් තිබෙනවා. එහි ජීවත් වෙන ජනතාවගේ සුබ සාධන වෙනුවෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කළා අපි අවශ්‍ය කටයුතු සූදානම් කරන්න කැමතියි. ඔබතුමාට දැනුම් දෙනවා මිනිත්තු 3-4 වෙලයි කියලා. ඉතින් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මට අවස්ථාව ලබා දීම ගැන. ඒ වගේම මේ අමාත්‍යංශ තුනම විශේෂයෙන් හොබවන අපේ ඇමතිවරුන්ට ඉදිරි වසරේ ඵලදායි වැඩ රාශියක් ඉටු කරන්න ශක්තිය ධෛර්ය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬව.
බොහොම ස්තුතියි. ගරු ප්‍රසන්න රණවීර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 16යි.
අද දින අමාත්‍යංශ හතරක දෙවන වර වැල්ශේෂක වෙන අවස්ථාවේ මම බන්ධනාගාර හා බන්ධනාගාර පුනරුත්ථාපන නැවත පදිංචි කිරීමේ හා හින්දු ආගමික කටයුතු අමාත්‍යංශයේ වැල්ශේෂ යටතේ වචන ස්වල්පයක් කතා කරනවා නම් මම එම යටතේ කතා කරන්න අදහස් කළේ මේ අමාත්‍යංශයේ ළඟදී විවෘත කරපු බන්ධනාගාරය අඟුණුකොළ පැලස් බන්ධනාගාරයේ සිරගත වුණු පළවෙනි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා විදියටත් පසුගිය දවස්වල මේ රටේ යුද්ධය නිමා කළා මේ රටේ දැවැන්ත සංවර්ධනයක් කරපු අතිගරු මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා හදපු හම්බන්තොට වරායත් මත්තල ගුවන්තොට පළාත් පෙටරට විකිණීම සම්බන්ධයෙන් එහිට එරෙහිව කරපු උද්ඝෝෂණයේදී මම ඇතුළු 40කට ආසන්න පිරිස නාමල් මන්ත්‍රීතුමා චානක මන්ත්‍රීතුමා ඇතුළු 40ක් අහිංසක මම අපි ඇතුළු අහිංසක මිනිසුනුත් සිරගත කරන්න යෙදුණා. ඒකේ දෛවෝපගත සිද්ධියක් කරන්නේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා හදපු මේ ආණ්ඩුව විසින් විවෘත කරපු අඟුණුකොළ පැලස් බන්ධනාගාරයේ තම අපිටම රාජ්‍ය සම්පත් විකිණීමට හෙරෙව යන්න සිදුවීම පිළිබඳව. එහිදී මම ඒ කාලය තුළ විවිධාකාර වූ අත්දැකීම් රාශියකට මුහුණ දුන්නා. ඒ අටතේ මම සිරකරුවන් විඳින අපහසුතාවයන් බන්ධනාගාර නිලධාරීන්ගේ දුක් ගැනවිලි ඒ යටිතල පහසුකම් පිළිබඳව ප්‍රශ්න දඩ මුදල්ගම එයාගේම රැඳිවියන්ගේ සිරගත වූ පිළිබඳව වගේ කාරණා කීපයක් ගැන කතා කරන්න යොමෙනු. අපි දකිනවා කොළඹ බන්ධනාගාරය එනකොට ඉඳලා තිනවා තාප්පෙ ගහලා තිනවා සිරකරුවන් සියල්ලෝම මිනිස්සයෝ කියලා. හැබැයි ඒ තාප්පෙන් පිට වටවෙලා ඇතුලේ ඉන්න මිනිසුන්ට ඒ සැලකිල්ල මිනිස්සයෝ විදියට සලකනවාද කියන ප්‍රශ්නය එදානම් මට තිබුණේ නැහැ. හැබැයි මම සිරගත වුවාන් පස්සේ ඒ පිළිබඳව මට ප්‍රශ්නයක් තිබෙනවා. ඒකම ඒ වගේම කුටිවල ඉන්න මිනිසුත් පිළිබඳව. මේ සිරගත වෙලා ඉන්න මිනිසුන් හොඳ යම් යම් දක්ෂතාවයන් තියෙන මොළවල් තියෙන හැකියාවල් තියෙන විශාල තරුණ කොටස්. මේ මිනිසුන්ගෙන් විඳින්නා වූ දුක් සහ ජාතියට ගත යුතු අපේ රටේ ජාතික ආර්ථිකයට ගත යුතු වැඩපිළිවෙල බොහොමයක් තියෙනවා. ඒව සම්බන්ධව මේ කොයි රජයක්වත් මේ වෙනකොට මම හිතන්නේ ඒවට අවධානය යොමු කළා නැහැ. අපේ අමාත්‍යතුමා කිව්වා මේ යෝග ව්‍යායාම කරනවා කියලා. මම දන්නේ කොයි බන්ධනාගාරද කියලා යෝග ව්‍යායාම කරන්නේ. අපි ඉඳලා නාමල් මන්ත්‍රීතුමාට පින් සිද්ධ වෙන්න අපි එක්සර්සයිස් කරා. සමහරක් අය වෙනම කරනවා. එහෙම වැඩපිළිවෙලක් විදියට නැහැ. සිරගත වුණාන් පස්සේ සිර කූඩියේ ඉඳන් වතුර බෝතල් වතුර කෑන් දෙකක් අරන් අපි යවලා තමයි එක්ස් බෙව කරේ. මේ එහෙම වැඩපිළිවෙලක් නැහැ ගරු අමාත්‍යතුමා. ඒකම ඒ මිනිසුන් විඳින දුක සාමාන්‍යයෙන් ප්‍රමිතිය සිරකරු එක්ක දැමිදිය යුතු ප්‍රමිතිය වර්ගාඩි 54ක් තියෙනවා. වර්ගාඩි 54කට තමයි එක සිරකරුවෙක් දාන්න පුළුවන්. නැතිනම් විශාල හෝල් එකක දානවා වර්ගාඩි 36ක් තියෙන්න ඕන. ඒක තමයි ප්‍රමිතිය. අර සැමන් පැක් කරනවා වගේ තමයි පැක් කරන්නේ. එහෙම නැත්නම් අර පිළිමේ මේ මාරු ක්‍රමයට සික්සෙට් ක්‍රමයට තමයි මාරු ක්‍රමයට තමයි නිදාගන්නේ. එක්කෙනෙක්ගේ මූණ මේ පැත්ත දැම්මොත් අනිත් එක්කෙනාගේ කකුල් දෙක පැත්තේ තමයි අනිත් මූණ. අනිත් නිකන් හරි රායකට ටොයිලට් එකට යන්න නැගිට්ටොත් ඒ මිනිසුන්ට ආයෙ නිදාගන්න වෙන්නේ නැහැ. වසිකිළිය ළඟට ගිහින් හිතන් තමයි ඉන්න වෙන්නේ. මේ ඒක තමයි ඇත්ත. මේ නිසා අපි මේව පිළිබඳව මීට වඩා මානසිකව බලන්න ඕන. සමහරක් සිරකරුවන් අද විශාල අපහසුතාවයන් ටොයිලට් පද්ධතිය වැසිකිලි පහසුකම් විශාල පිරිසක් 201 වැසිකිළියට දෙකකට යන්නේ. මේ ඒවා සමාරකලාට මා සතර අපායේ තියනවා වගේ. හැබැයි ඒවට කිසිදු වැඩපිළිවෙලක් නැහැ. අමාත්‍යංශ තියෙනවා, ඒවල වැයශීර්ෂ එනවා. වැයශීර්ෂ තිබ්බට සිරකරුවෝ මිනිස්සයෝ කියනවා. මිනිස්සයෝ කිව්වට මිනිස්ස විදියට සලකන්නේ නැත. ඒක තමයි ඇත්ත తত্ত্বය. අනිත් එක අද යටිතල පහසුකම් පිළිබඳව කතා කරනවා නම් නාන පහසුකම් ඒව සමාරක් වෙලාවට අර වතුර බාල්දියෙන් දෙකෙන් තමයි මුළු දවසම ගත කරන්න වෙන්නේ. නාගන්න බෑ. ඊට පස්සේ එහෙම නැතුව අපිරිසිදු භාවය තුළ කුෂ්ඨ ඇඟවල් වල ලෙඩ රෝග බෝ වෙනවා. ඉතින් මේ වගේ බන්ධනාගාර පද්ධතියක් තමයි තියෙන්නේ. හැබැයි ලොකු මෙගා ඩීල් මෙගා වැඩ තමයි මේ ආණ්ඩුවේ තියෙන්නේ. ඒ නිසා ඒවට කිසිම අපි මහින්ද මාතය හදපු දේවල් විවෘත කරනවට වඩා වෙන සැලසුමක් ආණ්ඩුවට නැහැ. ඒකක්. අනිත් එක නිලධාරීන්ගේ අඳෝනාවල් ගත්තන් පස්සේ පොලිස් නිලධාරීනුත් පොලිස් ශ්‍රේණිගත කිරීමුත් බන්ධනාගාර නිලධාරීන්ගේ ශ්‍රේණිගත කිරීමුත් එක සමානයි. ළඟදී පොලිස් නිලධාරීන්ගේ 140ක වැටුප් වර්ධනයක් සිද්ධ වුණා. දැන් මාස 3-4කට කලින්. හැබැයි මේ දෙගොල්ලෝ මේක වගේ වුණාට එක ස්තරයේ හිටියට අද බන්ධනාගාර නිලධාරීන්ට ඒ දීමනාව දීලා නැහැ. ඒ නිසා සේවකයාගෙන් යම් සේවයක් ලබා ගන්නවා නම් ඒ සේවකයා තෘප්තිමත් විය යුතුයි. අතෘප්තිමත්ව සේවය කරද්දී ඒක නිසියාකාර විදිහට ඒ රාජකාරියන් හරිය ලිෂ්ඨ කරගන්න ලැබෙන්නේ නැහැ. ඒ පිළිබඳවත් ඒ නිලධාරීන්ගේ වැටුපිස්තර ඒ දීම පඩිය වැඩි කළ දෙන්නේ කියලා ගරු අමාත්‍යතුමාට එනවයේ මේ අයවැයට දාලා එන අයවැයේදීවත් එන අවුරුදු සිටවත් ක්‍රියාත්මක කරන්න ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරන හිත පහළ වේවා කියලා. ඒ වගේම සමහරක් අය සිරගත්ත වෙච්චා වූ කාරණා බැලුවම මහා පොඩි පොඩි සුළු කාරණාවලට ඉන්නවා. සිරකරුවෝ 30,000කට අධික ප්‍රමාණයක් අද සියලු බන්ධනාගාරවල රඳවියන් විදියට කටයුතු කරනවා. මේ 30,000කට හිටියට ඒ අවශ්‍ය කරන ඉඩ පහසුකම් ටික නැහැ. ඉස්සල්ලා අර මහාචාර්යවරයා කියාගන්නා වංශුමාර සිංහ කතා කරා තංගල්ලේ සභාපතිව දාන්න තමයි මේ අඟුලකොළ පැලැස්ස බන්ධනාගාර කියලා හැදුවා කියලා. අංශු මාසිංහල කියන්නේ අංශු මාත්‍රයක්වත් මොලේ තියෙනවනම් ලදුරෙක් වගේ කතා කරන්නේ. මොලේ තියෙනවනම් කොහෙල බල්ල වැඩ කටයුතු කරන ඔය වගේ ගොම් ප්‍රකාශ කරන්න යන මාචාර්යවරෙක් වුණාට. මෙතන නෑ හිටියනම් මම කියන්නේ හිටියේ ඒවා සැලසුම් කරේ ඒ වරදකට ඉස්සල්ලා. සැලසුම් කළා කටයුතු කරේ. මේවා තමයි දේශපාලන කුවකකම්. මේ දේශපාලන කුවකකම් තුල කතා කරන මිනිස්සෙක් යම්සි දෙයක් කරාම ඒකට ඇගීමක් දෙන්නේ නැති තරමට කුවක වෙලා තිනවා. නමට මහාචාර්යවරු මං කියන ඒ එක දඩ ගෙවා ගැනීමට නොහැකිව පොඩි පොඩි කාරණාවල රුපියල් 10,500 ගෙවා ගන්න බැරි මිනිස්සු විශාල පිරිසක් ඉන්නවා. මාස ගණන් ඒ මිනිස්සුන් දඩේ ගෙවා ගන්න බෑ. ගෙවල් වලින් එන්නේත් නැහැ. ඒ මිනිස්සුන්ගෙන් ගන්න වැඩකුත් නැහැ. පහය අවුරුදු 5 විශාල ලෙස ඉන්නවා. මේව පිළිබඳ හොයන්න ඕන. මොකද රජයේ මුදල් රාජ්‍ය රජයේ බරක්. අපි මේ මිනිස්සු වෙනුවෙන් දවස රුපියල් 370,000 වීදම් කරන එක පුද්ගලික කෑම වේල වෙනුවෙන් එහෙම වීදම් කරන සල්ලි දවස් 10ක් ගෙවුවම රුපියල් 1500 දවස් 3-4යි ගෙවන්න තියෙන්නේ. ඒ වගේ කාරණාවලදී යම්කිසි තැනකට නීතිපති දෙපාර්තමේන්තුව අධිකරණ අමාත්‍යංශයත් එක්ක සාකච්ඡා කළා. යම්කිසි තැනකට එන්න ඕනේ. මම අපි හිටියා තංගල්ලේ බන්ධනාගාරේ නුවර මිනිස්සේ අවුරුදු 10ක් හේතුව ඒ පැත්තේ සිදුවීමකට අප දෙන්න ලේ ඥාතියෝනේ අධිකරණ බල සීමාව තුළ. එතකොට ඒ පොලිස් වසම ඒ බල සීමාව තුළ නැතුව එතකොට නුවර මිනිස්සේ හදිස්සිය ඇවිල්ලා යම්කිසි ප්‍රශ්නයක් වුණා ඒ මිනිස්සයාට මේ ඉන්න ලේ ඥාති ඉන්නවද? වසර 10යි සැකපිට තාම ඉන්නේ අප ගන්න දෙයක් නැතුව. සැකපිට ඉතින් මේ වගේ කාරණා නිසා මේවා පිළිබඳව අමාත්‍යංශය දැඩි ලෙස සමහරක් තව කාරණාවක් තිබ්බා මා සංවේදී කාරණාවක් වයසක මිනිසෙක් අවුරුදු 70යි නෝනත් එක්ක පොඩි ප්‍රශ්නයක් කළා නෝනට පහරක් එල්ල කළා අපි ඒව අනුමත කරන්නේ නැහැ නමුත් ඒක පවුලේ දෙපාස් පවුල් අතර වුණ අවුරුද්දකද මාසයකද සිර දඬුවමක් දුන්නම ඒ අධිකරණයේ තියෙන දෝෂයක් ඒකට එක්කෝ අත්විත වූ සිර දඬුවමක් දෙන්න ඕනේ නැත්නම් සමත මණ්ඩලයට දෙන්න ඕනේ මේ පොඩි බයින්පත් වීමට වුණ දේ මේ වගේ කාරණාවලදී නීතියම නෙමේ සංවේදීව බැලිය යුතු කාරණා තියෙනවා ඒ සංවේදීව බැලිය යුතු කාරණා පිළිබඳව එහෙම වළන්න ඕන එහෙම දඬුවම් පැමිණිය යුතු ආකාරයන් තියෙනවා එනිසා පොලිසිය ඇවිල්ලා පොලිසිය ඉදිරිපත් කරන්නා වූ කාරණා තුලම ඉදිරිපත් කිරීම පිළිබඳව සිරගත කිරීම පිළිබඳව බරපතල ප්‍රශ්න රාශියක් තියෙනවා ඒ සිරගත වූ පුද්ගලයා මේ කවුරු හරි හිතනවා නම් සිර හිරේට ගියාම එහෙන් එළියට එන්නේ හොඳ පුද්ගලයෙක් කියලා නෑ නොයෙකුත් දේවල් වලට පෙළඹිලා එන්නේ මොකද සමහරක් අය උදේට පෑ භාගයයි හවසට පෑ භාගයයි එළියට දාන්නේ ඒ නිසා ඊට පස්සේ ඉන්නේ ඇතුලේ ඒ මිනිසුන්ට කරන්න කාරණා කරන්න මුකුත් දේවල් නෑ ඔවුන්ගේ යම්කිසි දෙයක් ගන්නෙ නෑ ඔවුන්ගේ වැඩක් පලක් ගන්නෙ නෑ මේ ජාතික ආර්ථික යමක් එකතු කරගන්නෙ නෑ ඒ නිසා ඔවුන් ඇතුලේ මේ ඇතුළට මේ එළියට වඩා හොඳට කුඩුද මොනවද නැත්තේ ඕන දෙයක් තියෙනවා හැබැයි දුම් ගැටියක්වත් ජනියන්න බෑ අනිත් ඒවා ඕන තරම් තියෙනවා මං කියනවා අමාත්‍යතුමා මේව පිළිබඳ පොඩි සම්යම් කාරණා පිළිබඳ ලිහිල් කරන්න දුම් වැටියක් එකක් දෙකක්වත් මම හිතනවා මම මේ පිළිබඳ ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න මොකද නැතිනම් ඒ මිනිසුන් වෙනින් දේවල් වලට පෙළඹෙනවා ඊට පස්සේ ඒවට පෙළඹුණාන් පස්සේ ඔවුන් ඒකට පුරුදු වුණා මාස ගණන් ඉඳලා ඒවට පුරුදු වුණාන් පස්සේ එළියට ඇවිල්ලා කරන්නේ ඒ දේවල් අපේ සමහරක් අයව දැන් සමහරක් අයව නීතිපති වාර්තා තුල විශාල පිරිසක් නීතිපති වාර්තා නැහැ කියලා ඉන්නවා අපි කියනවා මේ ජාතික සංහිඳියාවල් අන වෙන වෙන දේවල් ගැන කතා කරනවා මං කියනවා අර නේවියක බුද්ධයන්ස සුමිත් සානසිංහ මහත්තයා ඇතුළු සොල්දාදුවන් 19 මහත්තයා ඇතුළු 10 මේ සොල්දාදුවන් 5 දෙනෙක් බැලිකඩ මැගසින් බන්දනාගාරේ ඉන්නවා මොකද්ද හේතුව නීතිපති වාර්තා නැහැ කියලා ඒ මිනිස්සු අද්ද ගම් පිටිසර ගම්මානවල බොහොම අමාරුවෙන් එන්න ඕන මේ මේ මෙව්ව කඩිනම් කළා ඒ වාර්තා ගෙනල්ලා නිපර අපරාධ නිකරුණේ නික්සිරගත කළා තියෙන්නේ ඔවුන් වරදවල වලට පෙළඹිච්ච මිනිසු නෙමේ
බුදුමාර්තාව විනාඩි දෙකක් තියෙනවා
මේ වරදවල වලට පෙළඹිච්ච මිනිසු නෙමේ ඒකම මේව පිළිබඳව තමුන් වහන්සේලා මැදිහත් වෙන්න ඒකම TN එකේ දෙව TN එකේ සමාය LTT එකේට සම්බන්ධ සමාරකවල පැමිණිච්ච මිනිස්සු ඉන්නවා අවුරුදු 10 15 ඒ මිනිසුන්ට නඩු ගොනු කළා නැහැ ඒ මිනිසු නඩුවක් ගොනු කරනවා නම් නීතිපති වාර්තාවල වැරදිනම් වැරදිකරුවෝ කරන්න ඕන එතකොට ඒවට වැරදිකරුවෝ කළා සිර දඬුවම් කරන්න ඕනේ වැරදිකරුවෝ නොකර නිකන් අවුරුදු 10 15 ඉන්නවා මේ හමුදාවේ සොල්දාදුවොත් එහෙමයි යුද්ධය කළා මේ යුද්ධය නිමා කරන්න කැපවෙච්ච මිනිස්සු අද මාස ගණන් හිරේ ඉන්නේ නීතිපති වාර්තා නැතුව මේ ආණ්ඩුව කාර්යක්ෂමතාවය වලට මිනිස්සු පලි නැහැ තව දෙයක් කියන්න ඕනේ අපි කියනවා තව මේ අවසන් විනාඩි දෙකේ කියන්න ඕනේ මම මේ ආණ්ඩුවට කියන්න කැමති අර ගරු අමාත්‍යතුමාට කියන්න කැමති ගරු අමාත්‍යතුමනි අපිව හිරේ දැම්මේ රාජ්‍ය දේපල ආරක්ෂා කරන්න ගිහිල්ලා පොදු දේපල පනතින් පොදු දේපල රකින්න ගිහිල්ලා හැබැයි මේ ආණ්ඩුව පව් ගිය අවුරුදු 3 පොදු දේපල අවභාවිතා කරපු කට්ටිය මහදන මහබැංකු අමුදාවල හොරකම් කරපු කට්ටිය මේ රටේ හොරකම් කරන හොරු ටික හොරු ඇමති මැතිවරු බහුදක් ඉන්නවා තව ටික දවසක අපේ ආණ්ඩුවක් ගත්තම ඒ මැති ඇමතිවරුන්ටත් හිරගවල් හදන්න වෙනවා ඒ හිරගවල් හදන්න වෙනකොට හැබැයි විශාල පිරිවැයක් දරනවා අපිව හිරේ ඉඳන් මේට ගේනකොට බැකප් යන්ත්‍රයක් දෙන්න ඕනේ පොලිසියෙන් ඉස්සරෙන් ආරක්ෂාව ඊට අමතරව බන්ධනාගාරේ ජෛල මහත්වරු නිලධාරි ඒ හින්දා ඒටිකර පාර්ලිමේන්තු ගේනුනම විශාල මුදලක් යන හින්දා ඊට වඩා ලේසි මේ ආසන්නම තමයි මේ එන කට්ටියව තේන පාර දාන්න දැම්මම කූඩු ටිකක් හදලා තියෙනවා නම් කියමින් ඒ ගැන ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්නයි කියන මකුණෝ නැති මකුණෝ මකුණෝ නැති කූඩු ටිකක් හදලා තිබොත් හොඳයි කියන කියමින් මේ අපන් කිව්ව කාරණා සංවේදී කාරණා පිළිබඳව ඔබතුමාගේ අවධානය යොමු කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි ඔනරබල් රිෂාඩ් බදුද්දීන් විනාඩි පහයි ඔබතුමාට
බිස්මිල්ලාහ් රහ්මානිර් රහීම් எங்களுடைய இந்த நேரத்தை தந்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு எங்களுடைய முக்கியமான இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுடைய அதே போல் எங்களுடைய அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய அதே போல் அமைச்சர் எங்களுடைய நண்பர் மனு கணேசன் அவர்களுடைய அதே போல் எங்களுடைய அமைச்சர் சகோதரர் திகாம்பரம் அவர்களுடைய அமைச்சி முக்கியத்துவம் வாய்ந்த நாலு அமைச்சிகளுடைய இந்த விவாதத்திலே மிகவும் சந்தோஷத்தோடு நாலு முக்கியமான அமைச்சுக்கள் இந்த நாட்டிலே 30 வருட யுத்தம் அதற்கு முன்னர் 40 வருட சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம் எல்லாமே இனங்களுக்கிடையிலே பிரச்சனையை பிளவை துன்பத்தை துயரத்தை ஏற்படுத்துகின்ற காலமாகத்தான் இருந்தது அதனால்தான் இவ்வாறான அமைச்சுகளை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த நாட்டிலே ஏற்பட்டது எனவே எதிர்காலத்திலே இவ்வாறான அமைச்சுக்கள் இல்லாத ஒரு யுகம் இந்த நாட்டிலே வர வேண்டும் நான் பௌத்தன் நான் இந்து நான் கத்தோலிக்கர் நான் இஸ்லாமியன் என்று சிந்திக்கின்ற நிலை மாற வேண்டும் நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்ற அடிப்படையிலே பெரும்பான்மையினர் சிறுபான்மையை மதிக்கின்றவர்களாக அவர்களுக்குரிய கௌரவங்களை கொடுக்கின்றவர்களாக மொழி ரீதியாக அந்த மொழி இந்த மொழி என்று பிரித்து ஒரு மொழியை தாழ்த்தி மற்ற மொழியை இகழ்ந்து செயல்படுகின்ற நிலை மாறி இந்த நாட்டிலே எல்லோரும் சகோதரர்கள் என்று நாங்கள் வாழ விரும்பினால் சிங்கப்பூரை போல மலேசியாவைப் போல சவுத் ஆப்பிரிக்காவைப் போல எங்களுடைய நாடு ஜப்பானைப் போல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒரு காலத்திலே சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம் யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலே ஜப்பானுக்கு அடுத்ததாக இந்த ஆசிய நாட்டிலே இலங்கைதான் இரண்டாவது இடத்திலே இருந்தது பொருளாதார வளர்ச்சியிலே இன்று எங்களுடைய நிலை பரிதாபகரமான நிலைக்கு ஏற்பட்டது காரணம் இந்த இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக எங்களுக்கிடையிலே அரசியல் தலைமைகள் ஏற்படுத்திய சந்தர்ப்பவாத சுயநல முடிவுகளும் செயல்பாடுகளும் தான் இவ்வாறான ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி இவ்வாறான அமைச்சுகள் உருவாக காரணமாக இருந்தது என்றாலும் இந்த அமைச்சுகளுக்கு தரமானவர்கள் எங்களுடைய அமைச்சர் ஃபௌசியாக இருக்கலாம் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம் ஏற்கனவே சொன்ன நாலு அமைச்சர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி உட்பட எல்லோரும் சிறந்தவர்கள் நேர்மையானவர்கள் திறமையானவர்களுக்கு பொறுப்பாக இருப்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்றது எல்லோரும் மிக வேகமாக அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அமைச்சுக்களுடைய அமைச்சர்களுக்கும் செயலாளர்களுக்கும் அதே போல் நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் கூறிக்கொண்டு குறிப்பாக நானும் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அகதியாக்கப்பட்ட ஒருவன் என்னுடைய மக்கள் 100,000 பேர் அகதியாக்கப்பட்ட ஒரு சமூகம் எனவே அகதி முகாமிலிருந்து தான் இந்த அரசியலுக்குள்ளே நான் வர வேண்டிய வரக்கூடிய ஒரு நிர்பந்தம் அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு தந்தான் எனவே அகதி முகாமிலே இருந்த பாராளுமன்றம் வந்து அமைச்சராகி என்னுடைய மண்ணுக்கு நான் செல்கின்ற பொழுது 300,000 தமிழ் மக்கள் நடுத்தெருவிலே யாரும் இல்லாதவர்கள் போல பார்க்க யாரும் இல்லாமல் முள்ளு கம்பிக்குள் அடைக்கப்பட்டு 300,000 மக்கள் வந்து சேர்ந்திருந்தார்கள் அவர்களுக்குரிய கடமையை நான் மிக நேர்மையாக மனச்சாட்சியோடு செய்து அவர்களிலே 70% சொந்த மண்ணிலே கௌரவமாக குடியமர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வருட காலத்திலே என்னுடைய அமைச்சு பதவி மாற்றப்பட்டது அதன் பிறகு எங்களுடைய இந்த அமைச்சு பலர் 4 பேர் மேல் குடியேற்ற அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றாலும் அந்த மக்களுக்குரிய கடமையை கடந்த ஜனாதிபதியிடத்திலே ஒரு செயலணியை நியமித்து அவர்களுடைய காணி பிரச்சனை 25 வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு செல்கின்ற பொழுது காணிகள் அங்கு இல்லை காடாகத்தான் காட்சி தந்தது எனவே அந்த செயலணியினால் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கான காணி பிரச்சனையை ஓரளவு தீர்த்து கொண்டு செல்கின்ற பொழுது அரசாங்கம் மாறி புதிய அவர்களுடைய இந்த அரசாங்கம் வந்தது இந்த ஜனாதிபதி இந்த பிரதமரிடத்தை நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டோம் ஒரு செயலணி உருவாக்கப்பட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை திட்டமிட்டு தீர்த்து தர வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் நானும் இன்னும் சகோதரர் மாகாண அமைச்சரும் அமைச்சர் துவிந்த உட்பட 4 பேர் இணைத் தலைவர்களாக ஒரு செயலணி அமைக்கப்பட்டு எங்களுடைய இன்ஜினியர் சுரேஷ் அதாவது அமைச்சருடைய செயலாளருக்கு கீழே அதனுடைய பணிப்பாளராக இன்ஜினியர் யாசின் அவர்கள் திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது அவர்களுடைய பணி ஓரளவு அங்கு நடைபெறுவதனால் தான் அந்த மக்களுடைய பிரச்சனைகளிலே ஒரு சில வீதமாவது அங்கு அந்த மக்கள் போய் குடியேறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது
அவ்வாறான அந்த பணியை கூட தடுத்து நிறுத்துவதற்கு பல திசைகளிலிருந்து அம்புகள் எய்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரிகளை தாக்கி பேசுவதனால், அதிகாரிகளை வீழ்த்தி பேசுவதனால் எதையும் சாதித்துவிட முடியாது. எனவே இங்கு எங்களுடைய வன்னி மாவட்டம் மிக அழகான ஒரு சுதந்திர பூமியாக இருந்த மாவட்டம். யுத்தத்தினால் எல்லாமே அழிந்து காணப்பட்டது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அத்தனை பணிகளையும் அங்கு தமிழ் மக்களிடையே மீள்குடியேற்றத்திலும், அதே போல இரண்டாம் கட்டமாக 25 வருடமாக இருந்த முஸ்லிம் மக்களுடைய மீள்குடியேற்றத்தையும் நாங்கள் செய்ய முடிவெடுத்தோம். காரணம், 3 லட்சம் மக்களும் மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் இருந்ததனால் தான் முதல் கட்டமாக தமிழ் மக்களுடைய மீள்குடியேற்றத்தை செய்ய அரசாங்கம் முடிவெடுத்தது. நானும் அந்த பணியை மிக நேர்மையாக செய்தேன். இரண்டாம் கட்டமாக முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றத்தை செய்கின்ற பொழுது இவ்வாறான அமைச்சு மாற்றம் வந்த பிறகு இருந்த அமைச்சர்கள் அதை செய்யாத காரணத்தினால் திட்டமிட்ட அல்ஹம்துலில்லா 10,000-க்கும் மேற்பட்ட வீடுகளை கடந்த காலங்களிலே அரச சார்பற்ற நிறுவனங்கள், அரசாங்கம், வேறு உதவிகள், இலங்கையில் உள்ள தனியார்கள் கூட ஒரு நாள் நான் அழைத்து பேசிய பொழுது 500 வீடுகளை இலங்கையில் உள்ள தனியார்கள் என்னுடைய வேண்டுகோளின் பேரில் இந்த மக்களுக்காக தந்தார்கள்.
ப்ளீஸ் மைண்ட் அப் ஆனரபிள் மினிஸ்டர்.
செய்யக்கூடிய கடமைகளை செய்யக்கூடிய கடமைகளை மனச்சாட்சியோடு நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த ஜனாதிபதி இந்த பிரதமர்களிடத்திலே சென்று இப்பொழுது புதிதாக முளைத்த ஒரு அரசியல்வாதி என்னவென்றால், அதாவது கணவனை இழந்த கணமந்தி என்று சொல்வார்கள். அதாவது எதை பார்த்தாலும் ஒரு பார்த்து ஆத்திரப்படுகின்ற, தனக்கும் செய்ய முடியாது, செய்வதை எவ்வாறாவது இல்லாமலாக்க வேண்டும் என்று ஒரு கணமந்தி இந்த அறைக்குள்ளே வந்து இன்று அண்மை காலமாக பேசி வருவதை நான் பார்க்கிறேன். அவர்களால் எங்களுடைய பகுதிகளில் யாரும், பெட்ரோல் வியாபாரம் செய்தவர்கள், மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்தவர்கள் இன்று யாரும் செய்ய முடியாது. ஏகபோகமாக அத்தனையும் அவர்கள் தான் செய்கிறார்கள். சிறிய சிறிய இறைச்சி கடைகளை வைத்தவர்கள் எல்லோரும் மூடிவிட்டார்கள். இன்று எல்லா கடைகளும் தன்னுடைய கடைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இன்று அதிகாரிகள் செய்கின்ற நல்ல பணிகளை, இந்த மீள்குடியேற்றங்களை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ, ஜனாதிபதியிடத்திலே போய் முறையீடு செய்வது, பிரதமரிடத்திலே முறையீடு செய்வது, அமைச்சரிடத்திலே பலமுறை போய் முறையீடு செய்வது, பாராளுமன்றத்திலே அசிங்கமாக பேசுவது, கச்சேரிகளிலே பேசுவது, எவ்வாறாவது இந்த செயலணியை இழுத்து மூட வேண்டும், இந்த செயலணியினால் கட்டப்பட்ட வீடுகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும், அல்லது இனிமேல் கட்டப்படக்கூடாது, இந்த மக்களுடைய மீள்குடியேற்ற பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது என்று இந்த கணமந்தி தொடர்ந்து இங்கு கர்ஜித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே அவ்வாறானவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப வசத்தால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்கு நல்ல முறையிலே செயல்படுகின்ற இந்த செயலணியுடைய அதிகாரிகளை, இந்த அமைச்சருடைய செயல்பாட்டை, அமைச்சன் செயலாளருடைய செயல்பாட்டை, இந்த திட்டங்களை எல்லாம் இங்கு வந்து இல்லாத பொல்லாத அப்பட்டமான பொய்களை கூறி, அதே அந்த கணமந்தி தான் எவ்வாறு என்று சொன்னால், அங்கு எல்லா கிராமங்களுக்கும் தன்னால் தான் இந்த செயலணியுடைய வேலைகள் எல்லாம் நடக்கின்றது என்று அங்கே ஒரு கடிதங்களை அனுப்பிவிட்டு, இங்கே மேலே கடிதம் அனுப்புவது இது பிழை, இதை நிறுத்துங்கள், செய்ய வேண்டாம் என்று. எனவே இவ்வாறு சிறுபிள்ளைத்தனமாக இந்த சபையையும் செயல்பாட்டை செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக எங்களுடைய அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள், அவருடைய செயலாளர் சுரேஷ் உட்பட நீங்கள் எல்லோரும் தயவு செய்து நேர்மையாக இந்த 100,000 முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றத்திலே மனச்சாட்சியோடு நேர்மையோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள், அதே போல தொடர்ந்து செயல்பட்டு இந்த பிரச்சினைக்கு இந்த நல்லாட்சியிலே இந்த ஜனாதிபதி இந்த பிரதமரை கொண்டு வருவதிலே சிறுபான்மை சமூகம் பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. எனவே இந்த வீடமைப்பு, இந்த மீள்குடியேற்றம் இதனோடு முற்று பெறுகின்ற ஒரு காலமாக உங்களுடைய காலம் மாற வேண்டும். இந்த கணமந்தி போன்றவர்களுடைய இந்த இவ்வாறான சத்தங்களுக்கு நீங்கள் அஞ்சு விடாமல் உங்களுடைய பணியை நேர்மையாக முன்னெடுத்து செல்லுங்கள் என்று கூறி, உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.
ஹானரபிள் ஹிஸ்புல்லா, யூ ஹேவ் 20 மினிட்ஸ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, நமது அமைச்சு உட்பட பல்வேறுபட்ட அமைச்சுக்கள் மீதான விவாதத்திலே கலந்து கொள்வதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லா, குறிப்பாக இந்த நாட்டிலே இருந்த புறையோடி போயிருந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பி, குறிப்பாக வடகிழக்கிலும் அதனுடைய எல்லை பிரதேசங்களிலும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களையும் மக்களையும் புனர்வாழ்வளித்து, இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாமல், இனங்களுக்கிடையிலே புறையோடிப்போயிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு, அந்த மக்கள் மத்தியிலே இருந்த குறைகளை நீக்கி அவர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நான்கு அமைச்சுக்கள் மீதான விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நாம் மிகவும் பெருமைப்படுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய தேசிய நலனக்க அமைப்பை பொறுப்பாக ஏற்றிருக்கின்ற அதிமேதக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள், அவரது இந்த அமைச்சிலே செயற்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி அதிமேதக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள், அதன் இராஜாங்க அமைச்சர் கௌரவ எங்களது பெருமதிப்புக்குரிய அல்லாஹ் ஏஎச்எம் ஃபௌசி அவர்கள், அதேபோன்று புனர்வாழ்வு முழுகுடியேற்ற எங்களுடைய அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்கள், அதேபோன்று எங்களுடைய தேசிய சகவாழ்வு பொறுப்பான அமைச்சர் கௌரவ மனோ கணேசன் ஐயா அவர்கள், அதேவரனுடைய நண்பர் மலையக அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ பழனி திகாம்பரம் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டும் சிறப்பதெல்லாம் தெரிவிக்க விரும்புகிறோம். குறிப்பாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று எங்களுடைய அமைச்சு தொடர்பிலே பேசினார்கள். குறிப்பாக வடகிழக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை அபிப்பிராயங்களை முன்வைத்தார்கள். உண்மையிலே இந்த அமைச்சு மிக பாரிய பொறுப்பை சுமந்திருக்கின்ற அமைச்சு. முழு யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கையும் கட்டி எழுப்பி, அந்த பிரதேசங்களிலே மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பி, அவர்கள் அந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பை கொண்ட ஒரு அமைச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அமைச்சுக்கு மிக குறைவான நிதி ஒதுக்கீடுகளே வழங்கப்படுகிறது. கடந்த 2016 ஒப்பிடுகின்ற போது 2017 அதைவிட குறைந்த தொகை, எதிர்வருகின்ற ஆண்டுக்கு இன்னும் குறைக்கப்பட்டு மிக குறைவான ஒரு நிதி ஒதுக்கீட்டையை வழங்கிவிட்டு மிக முக்கியமான பணியை செய்யுமாறு எமது அமைச்சுக்கு விடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே எதிர்காலத்தில் எங்களுடைய அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும், மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு தன் வசதிகளை அந்த அமைச்சுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை முதலில் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, வடகிழக்கிலே ஓரளவு கடந்த 3 எங்களுடைய அமைச்சு பல பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எந்த விதமான பிரதேச வேறுபாடுகளும் இல்லாமல் எங்களுடைய முன்னாள் எங்களுடைய அமைச்சினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த எங்களுடைய மதிப்புக்குரிய சுஞான சோதி அவர்களும், தற்போது எங்களுடைய அமைச்சை பொறுப்பேற்றிருக்கின்ற பொறியியலாளர் சுரேஷ் அவர்களும் கடந்த 3 இந்த அமைச்சினூடாக செய்யக்கூடிய அதிகமான பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இராணுவ முகாம்களிலே இருந்த முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களுக்கு மீண்டும் அநேகமான பிரதேசங்கள் மக்கள் குடியேறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் ஆக கஷ்டமாக வாழ்ந்த மக்களுக்கு கூடிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது, வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலசல கூட வசதிகள், அந்த அடிப்படையான சுகாதார வசதிகளை கூட முடியாமல் இருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு தேவையான தளபாடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரத்தை பெற முடியாதிருந்த மக்கள், குடிநீரை பெற முடியாதிருந்த மக்களுக்கு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே அந்த பிரதேச மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதே போன்று தான் எங்களுடைய அமைச்சங்களில் இருந்த ஏனைய நிறுவனங்கள், பனை அபிவிருத்தி சபை அல்லது ஏனைய நிறுவனங்கள் நட்டத்திலே இயங்கிய நிறுவனங்கள் எல்லாம் இன்று லாபத்திலே இயங்குகின்ற அல்லது நட்டம் இல்லாமல் இயங்குகின்ற ஒரு நிறுவனங்களாக அவைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நோச்சி நிறுவனம் போன்ற பல எங்களுடைய அமைப்புகள், எங்களுடைய நிறுவனங்கள் இன்று ஒரு சிறப்பாக இயங்குவதற்கான பணிகளிலே இன்று செயற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அமைச்சினூடாக கடந்த ஆண்டுகளில் நாங்கள் செய்த பணிகளுக்கு, செய்த ஒத்துழைப்புகளுக்காக எங்களுடைய நன்றி சந்தர்ப்பத்தை தெரிவிக்க விரும்புகிறோம். குறிப்பாக எங்களுடைய அமைச்சினுடைய உத்தியோகத்தர்கள், முன்னாள் செயலாளர், தற்போதைய செயலாளர், மேலதிக செயலாளர், இராஜாங்க செயலாளர், ஏனைய அதிகாரிகள், பணிப்பாளர்கள், வடக்கு விசேட செயலணியினுடைய பணிப்பாளர் உத்தியோகத்தர்கள், எங்களுடைய சகல உத்தியோகத்தர்கள், மாவட்ட மட்டத்திலே எங்களுடைய செயற்பாடு நடவடிக்கைகளை முன்னெடுத்துகின்ற மாவட்ட அரசாங்க அதிபர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் எல்லோருக்கும், ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய அமைச்சின் சார்பிலே சந்தர்ப்ப நன்றிகளை தான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முன்வைத்த கௌரவ அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த அந்த ஆலோசனைகளை நாங்கள் வெகுவாக ஏற்றிருக்கிறோம். அது தொடர்பில் எதிர்காலத்தில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தலைமையிலே நாங்கள் அந்த குறைகள் அந்த உங்களுடைய ஆலோசனைகளை நிவர்த்திப்பதற்கு முடியுமான வரையில் நிவர்த்தித்து வடகிழக்கிலே இருக்கின்ற அந்த மீள்குடியேற்ற பிரச்சினை இன்னுமொரு அமைச்சுக்கு கொடுக்கப்படாமல் இன்னுமொரு அரசாங்கம் அல்லது இன்னொரு அமைச்சு பொறுப்பெடுக்கின்ற போது மீள்குடியேற்ற அமைச்சு என்ற ஒரு அமைச்சு இல்லாமல் இந்த அமைச்சினுடைய முழு பணிகளையும் முழு மீள்குடியேற்றத்தையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இன்னொரு அரசாங்கத்துக்கு இந்த இட்டு வைக்காமல் மீள்குடியேற்றம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் மனோகுணசன் கூறுவதை போல இந்த பணியை இன்னொரு அமைச்சுக்கு நாங்கள் விட்டு இன்னொரு அரசாங்கத்துக்கு நாங்கள் விட்டு வைக்க விரும்பவில்லை. இந்த மீள்குடியேற்றம் என்கின்ற விஷயத்தையும் மக்கள் மத்தியில் ஒற்றுமை அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கின்ற விடயத்தை இந்த ஆட்சி காலத்துக்குள் இந்த அரசாங்க காலத்துக்குள்ளேயே மக்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்புகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். அதே போன்று தான் இன்று நாங்கள் அதே போன்று எங்களுடைய முக்கியமான தேசிய நலனுக்கு அமைச்சு சகவாழ்வு அமைச்சு மலையக அமைச்சுக்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அந்த சகவாழ்வு அமைச்சர் கௌரவ மனோகுணசன் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். மிக சிறப்பான முறையிலே அவர் மிக தைரியமாக இந்த இனங்களுக்கிடையில் எங்கு குறை கண்டாலும் அந்த குறையை சுட்டி காட்டி இனங்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய அந்த சகவாழ்வு உருவாக்கப்படுவதற்கு எவ்விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதற்கு அப்பால் சென்று சகல இனங்களுடைய அது எந்த இனமாக இருந்தாலும் சரிதான் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே அதனூடாக ஒரு சகவாழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே அவர் ஆற்றி வருகின்ற பணிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆகவே இன்னும் குறிப்பாக இன்னும் கௌரவ அமைச்சர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், இன்னும் வடகிழக்கிலே சுற்று நிரூபங்கள் அல்லது அறிக்கைகள் இன்னும் சிங்கள மொழியில் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட்டங்களுக்கு நேர்முக பரீட்சைகளுக்கு அல்லது பாடசாலைகளுக்கு கூட வருகின்ற சுற்று நிரூபங்கள் சிங்கள மொழியில் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இவைகள் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் சம்பந்தப்பட்ட அவற்றை அவ்வாறு வழங்கப்படுகிறோம், அவர்களுக்கு நடவடிக்கைகளை உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்ற போதுதான் அவர்கள் எதிர்காலத்தில் அவற்றிலிருந்து தவிர்த்து கொள்வார். ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் அது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதை பற்றி நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம், கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் பல நாட்கள் அதற்காக நாங்கள் செலவு செய்கிறோம். ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்படுகின்ற போது இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் ஒற்றுமையாக அவர்களுடைய அரசியல் உரிமைகளை பாதுகாத்து கொண்டும் எதிர்காலத்திலே இனங்களுக்கிடையிலே ஒரு மோதல் ஏற்படாத வண்ணம் எதிர்காலத்திலே இனங்களுக்கிடையிலே இன்னும் ஒரு கசப்புணர்வு ஏற்படாத வண்ணம் சகல இனங்களும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொண்டு இந்த நாட்டு பிரஜைகள் என்கின்ற ஒரு உணர்வோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதை கௌரவ சகவாழ்வு அமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எதிர்வருகின்ற சட்ட திருத்தங்கள் வருகின்ற போது அது தொடர்பான அது பாராளுமன்ற தேர்தல் முறையாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சி மாகாண சபைகளுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற உரிமையாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஏனைய தேவைகளாக இருக்கலாம் அபிவிருத்தியோட தொடர்பான பணிகளாக இருக்கலாம். அவை எவையாக இருந்தாலும் ஒரு சட்டம் ஒன்று ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவை. இன்று உலகத்திலே பல நாடுகள் ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்திற்கு ஏற்ப ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் நமது நாட்டிலே இருக்கிற பிரச்சனை நமது நாட்டிலே நமக்கு தேவைக்கேற்ப சட்டத்தை நாங்கள் உருவாக்க முனைகிறோம், இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. ஆகவே இப்பொழுது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தன்னுடைய கட்சிக்கு ஏற்ப ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். இப்படி இருந்தால் ஒருபோதும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. இந்தியா போன்ற நாடுகளிலே சட்டம் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், ஆகவே ஒரு சிறப்பான ஆட்சியை செய்ய முடியும். நமது நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய குறை ஆட்சி வருகின்ற போது சட்டங்களை நாங்கள் மாற்றி எங்களுக்கு தேவைக்கேற்ப சட்டத்தை நாங்கள் உருவாக்க முனைகிறோம். ஆகவே அந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். சகல இனங்களும் ஒன்று சேர்ந்து இலங்கை என்ற நாட்டுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். அது அந்த நாட்டிலே வாழுகின்ற பௌத்த மக்கள், தமிழ், இந்து மக்கள், கிறிஸ்தவ, முஸ்லீம்கள் யாராகவும் இருக்கலாம், இந்த நாட்டுக்கு என்ற சட்டத்தை உருவாக்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மாத்திரம் இலக்கு வைத்து, அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய நலன்களை கருத்திலே கொண்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலான சட்டங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு முனைகின்ற போதுதான் இந்த நாட்டிலே தொடர்ச்சியான பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாகிறது. இன ரீதியான முரண்பாடுகள், சமய ரீதியான முரண்பாடுகள், பிரதேச ரீதியான முரண்பாடுகள் என்று அதிகரித்து கொண்டு போகிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டத்தை உருவாக்குகின்ற போதும் எங்களுடைய சுயந்த சுயநலங்களுக்கு அப்பால், சமூக சுயநலங்களுக்கு அப்பால் இந்த நாடு என்ற அடிப்படையிலே சிந்தித்து, நாட்டுக்கு என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி, அந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் செயற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பாளர்கள் சந்திப்பை தான் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கௌரவ தவசாளர் அவர்களே, குறிப்பாக மலையக அபிவிருத்தியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய அந்த பிரதேசங்களில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். எங்களுடைய கௌரவ அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய அமைச்சை பொறுப்பேற்று மிக குறுகிய காலத்திற்குள் பல முன்னேற்றகரமான பணிகளை அவர் அறிமுகம் செய்து இன்று அவற்றை நடைமுறைப்படுத்தி
வருகிறார்.
கௌரவ குழுக்களின் பிரதேசாளர் அவர்களே, ஆக மலையக அபிவிருத்தி அமைச்சர் அவர்களையும் கௌரவ பழனி திகாம்பரன் அவர்களையும் அவர்களுடைய அமைச்சியினுடைய செயலாளர் உத்தியோகத்தர்களை நாங்கள் வெகுவாக பாராட்டுகின்றோம். மிக அவருடைய அமைச்சியினுடைய செயலாளர் மிக ஒரு சிறப்பான ஒரு செயலாளர், என்னோடு கடமை புரிந்த ஒரு செயலாளர். ஆகவே மிகச் சிறப்பான தன்னுடைய அந்த பணிகள், குறிப்பாக மலையக மக்கள் மத்தியில் இன்னும் பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது. குறிப்பாக கல்வியை முன்னேற்றுவதிலே, அவர்களுடைய கல்வியோடு அவர்களை கல்வியின் அதிகமாக ஆர்வப்படுத்துவதிலே, பல்கலைக்கழக அனுமதி போன்ற விடயங்களிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய அமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் சொல்லி வைக்க விரும்புகிறோம். அதே போன்று தான் எங்களுடைய தேசிய நல்லிணக்க அமைச்சு மிக முக்கியமான அமைச்சு. எங்களுடைய அமைச்சினுடைய செயலாளராக இருந்த செயலாளர் அவர்கள் இன்று அந்த அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டு நாங்கள் வெகுவாக பாராட்டுகின்றோம். மிகச்சிறப்பாக செயற்படக்கூடிய ஒருவர். ஆகவே தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற வகையிலே இன்று நாட்டிற்கு முக்கியமான ஒரு பணி தேசிய நல்லிணக்கம்தான். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை கட்டி எழுப்புகின்ற போது தென்பகுதியிலே மீண்டும் இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்தி, இனங்களுக்கிடையிலே பிளவுகளை உண்டு பண்ணி, மீண்டும் இந்த நாட்டை ஒரு இரத்த காடாக மாற்றுவதற்கு சில சக்திகள் முயற்சிக்கிறார்கள். ஆகவே தேசிய நல்லிணக்க அமைச்சின் மீது ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இனங்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவது, இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை முன்மொழிவது, வடகிழக்கிலே குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான நடைமுறைகளை கையாளுவது, குறிப்பாக இளம் சந்ததியினர் மத்தியிலே, மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே, இளம் சந்ததியினர் அந்த தமிழ் முஸ்லிம் என்பதை மறந்து நாங்கள் எல்லோரும் ஒரு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு அவர்கள் சேர்ந்து வாழுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய பயிற்சி வகுப்புகள் அல்லது அவர்களுக்கான பயிற்சிகள் அல்லது ஒற்றுமையோடு தொடர்பான நிகழ்வுகள் போன்ற பல நிகழ்வுகளை செய்து அவ்வாறான பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு தேசிய நல்லிணக்க அமைச்சுக்கு இருக்கிறது. ஆக அவ்வாறான பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டு எங்களுடைய அமைச்சினுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க எங்களுடைய அமைச்சினுடைய செயலாளர் பொறியியலாளர் குறிப்பாக வடகிழக்கைச் சேர்ந்த ஒருவர் அந்த ஆகவே குறிப்பாக எங்களுடைய அமைச்சினுடைய வடகிழக்கைச் சேர்ந்த ஒருவர் எங்களுடைய பிரதேச மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு எங்களுடைய அமைச்சினுடைய செயலாளர் பொறியியலாளர் சுரேஷ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எங்களுடைய அமைச்சின் உத்தியோகத்தில் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு எங்களை உதவி செய்கின்ற எல்லோருக்கும் எனது சார்பிலே நன்றிகளை தெரிவித்து, எதிர்காலத்திலே எங்களுடைய அமைச்சினுடைய பணிகள் மேலும் நாங்கள் கடந்த ஆண்டு எங்களுடைய அமைச்சின் மீது கூறப்பட்ட விமர்சனங்களோடு ஒப்பிடுகின்ற போது நாங்கள் நிறைய முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய அமைச்சு தொடர்பிலே அதிகமான விமர்சனங்கள் இருக்கவில்லை. இருந்த ஒரு சில சிறைச்சாலைகள் தொடர்பான விமர்சனங்கள் மாத்திரம். ஆகவே அவைகள் விமர்சனங்களை விடவும் அபிவிருத்தி தொடர்பான முறைப்பாடுகளாக எதிர்காலத்திலே அவற்றையும் செய்து எதிர் வருகின்ற 2018 எங்களுடைய அமைச்சின் வாதத்திலே எங்களுடைய அமைச்சின் மீது நீங்கள் நம்பிக்கை பூரண நம்பிக்கையோடு உங்களுடைய நம்பிக்கை தெரிவிக்கின்ற வகையிலே முன்னேற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி.